ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டது ராம்பச் ஏவுகணை என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. கடந்த வாரம் ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் இஸ்ரேலால் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஏவுகணையாகும் என்றும், இது பாதுகாப்பு அமைப்புகளை வெளிப்படையாக தவிர்க்கும் என்றும் செய்தி அறிக்கைகள் கூறுகின்றன. ராம்பேஜ் ஏவுகணை என்கின்ற அந்த ஏவுகணையானது பதுங்கு குழி போன்ற நன்கு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை ஊடுருவி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இதன் எடை 500 கிலோவுக்கும் அதிகமாக இருக்கிறது. புகைப்படங்களில் இருந்தும் தாக்குதலில் ஏற்பட்ட சேதத்தின் அளவினை பொறுத்தும் இந்த ஏவுகணை இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருப்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்று கான் ஒலிபரப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. ஈரானினுடைய நடான்ஸ் அணுமின் நிலையத்திற்கு அருகே இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற தாக்குதலில் ஈரானினுடைய டேடர் அமைப்புகளை தவிர்க்கின்ற உயர் தொழில்நுட்ப ஏவுகணையை இஸ்ரேல் பயன்படுத்தியிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது. இஸ்ரேலால் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைப்புகளால் கண்டறியப்படாத வகையில் அவற்றை கடந்து ஈரானில் தாக்குதலை நடத்த முடியும் என்ற செய்தியை ஈரானுக்கு வழங்குவதற்காக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் த நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. மேலுமே இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலானது அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்காத நிலையில் ஈரான் இந்த சம்பவத்தை குறைத்து மதிப்பிட்டிருக்கிறது என்ற கருத்துக்களும் வெளிவருகின்றன. அடுத்து, போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதி பாகிஸ்தான் விஜயம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானிய ஜனாதிபதி இம்ராஹிம் ரைசி நாளை பாகிஸ்தானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலை பாகிஸ்தானினுடைய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஈரானிய ஜனாதிபதி எதிர்வரும் புதன்கிழமை வரை பாகிஸ்தானில் தங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த பயணத்தின் போது ரைசி பாகிஸ்தான் ஜனாதிபதி மற்றும் பிரதமர், செனட் தலைவர் மற்றும் சபாநாயகர் ஆகியோரை சந்திப்பார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து, அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் தவறு, இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் விசனம் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நிலை கொண்டிருக்கின்ற நெட்சா ஜெகூடா பட்டாலியன் என்ற ராணுவ பிரிவின் மீது அமெரிக்கா தடைகளை விதிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தடைகளை இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் ஜாயிர் லாபிட் தவறு அப்படின்னு சொல்லி விபரித்திருக்கின்றார். பிரச்சனை ராணுவத்தில் இல்லை அப்படின்னு சொல்லியும், அரசியல் மட்டத்தில் இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தேசிய பாதுகாப்பு மந்திரி இடாமர் பென்கிவிர் மேற்கு கரையில் காவல்துறை சட்டத்தை அமல்படுத்துவதை விரும்பவில்லை என்பதையும், நிதி மந்திரி பெசலஸ் ஸ்மோட்ரிச் யூத பயங்கரவாதத்தையும் தீவிர குடியேற்றவாதத்தையும் எதிர்க்கவில்லை என்பதையும் உலகம் புரிந்து கொள்கிறது என்றதோடு உலகம் அறிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியும் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இவற்றினுடைய விளைவு இஸ்ரேலின் சட்ட தேசம் என்ற அந்தஸ்துக்கு கடுமையான தீங்கு மற்றும் நம்முடைய சர்வதேச அந்தஸ்தில் மற்றும் ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதோடு அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற கொள்கை மற்றும் அரசியல் தோல்வியால் கடுமையாக பாதிக்கப்படுபவர்கள் ராணுவ வீரர்களும் தளபதிகளும் தான் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மறுபுறம், அமெரிக்காவை கடுமையாக சாடும் ஹமாஸ் தலைவர் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய ஐநா உறுப்புரிமையை வீட்டோ செய்ததற்காக ஹமாஸ் தலைவர் அமெரிக்காவை கடுமையாக சாடியிருக்கின்றார். ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே இஸ்தான்புலுக்கு விஜயம் செய்த போது துருக்கியினுடைய அனடோலு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்திருக்கின்றார். அங்கு அவர் துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தய்யிப் எர்டோகனை சந்தித்து பேசியிருக்கின்றார். இதன்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்கு எதிரான அமெரிக்காவினுடைய வீட்டோ காசாவில் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளுக்கு அரசியல் பாதுகாப்பை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமன்றி, இதன் காரணமாகவே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் போது இஸ்ரேல் சமரசமற்ற நிலைப்பாட்டை எடுத்தது சிறைப்பிடிக்கப்பட்ட அனைவரையும் திரும்பப் பெறுவதையும் பின்னர் காசா மீதான போரை மீண்டும் தொடங்குவதையுமே இஸ்ரேல் நோக்கமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். மேலுமே, போர் முடிந்தவுடன் காசா நிர்வாகத்தில் ஹமாஸ் மட்டுமே அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை அப்படின்னு சொல்லியும், அதில் ஒரு பகுதியாக ஹமாஸ் அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலுமே, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்துபவராக தன்னுடைய பங்கை மறுசீரணை செய்ய போவதாக கத்தார் கூறியதை தொடர்ந்து ஹனியவினுடைய இந்த விஜயம் நிகழ்ந்திருக்கின்றது. எனவே இது மோதலில் துருக்கியை ஒரு மத்தியஸ்தராக மாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது. ரஃபாவில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் திகைத்து போனதாக இங்கிலாந்து அறிவிப்பு என்கின்றதான மற்றொரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. காசாவில் மக்கள் தொகை அதிகம் இருக்கின்ற ரஃபாவில் அடுக்குமாடி குடியிருப்பு மீது இஸ்ரேலிய தாக்குதலால் இங்கிலாந்து திகைப்படைந்திருக்கின்றது. இதனுடைய விளைவாக அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சண்டையை உடனடியாக நிறுத்தி இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பிரித்தானிய வெளியுறவுத்துறை செயலாளர் தாரிக் அஹ்மத் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார். காசா மருத்துவமனை பதிவுகளின்படி தெற்கு ரஃபாவில் ஒரே இரவில் குறைந்தது 2 வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 குழந்தைகள் மற்றும் 2 பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இறுதியாக ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்த அமெரிக்கா உக்ரைன் அதிபர் வரவேற்பு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. உக்ரைனுக்கு 61 பில்லியன் டாலர் கடனுதவி வழங்க அமெரிக்க பிரதிநிதிகள் சபை அனுமதி அளித்திருக்கிறது. குடியரசுக் கட்சியினுடைய எதிர்ப்பின் காரணமாக ஜனாதிபதி ஜோ பைடனினுடைய இந்த முன்மொழிவு பல மாதங்களாக தாமதமாகி வந்தது. எவ்வாறாயினுமே உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்களை அடுத்து முன்வைக்கப்பட்ட வலுவான கோரிக்கைகளினுடைய அடிப்படையில் குறித்த நிதியுதவிக்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த தீர்மான உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்திருக்கின்றார். ஜனநாயகம் மற்றும் சுதந்திரம் எப்போதுமே உலகளாவிய முக்கியத்துவத்தை கொண்டிருக்கும். அதை பாதுகாக்க அமெரிக்கா உதவுகின்றவரை ஒருபோதுமே தோல்வியடையாது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமன்றி இந்த உதவியானது போர் விரிவடைவதை தடுப்பதோடு ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியும் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை முன்னாள் ரஷ்ய ஜனாதிபதியான டிமிட்ரி மெட்வெடேவ் உக்ரைனுக்கான அமெரிக்க உதவியான 61 பில்லியன் டாலர்கள் ரத்தத்தில் மூழ்கடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.